முதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுவோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி ச. முத்துலட்சுமி அவர்கள் உன்னால் முடியும் குரூப் 4 யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன டாபிக் எதோட முடித்தோம், வேவல் திட்டம். வேவல் திட்டத்தோட முடித்தோம். அடுத்தது என்னென்னா அமைச்சரவை தூதுக்குழு. அமைச்சரவை தூதுக்குழு 1946 மார்ச் மாதம். அப்போ அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியவர் யாருன்னா கிளைமெண்ட் அட்லி. அமைச்சரவை தூதுக்குழுக்கு இன்னொரு பேர் கேபினட் தூதுக்குழு. இப்போ அமைச்சரவை தூதுக்குழுவை இந்தியாவிற்கு அனுப்பியவர் கிளைமெண்ட் அட்லி. கிளைமெண்ட் அட்லி யார், பிரிட்டன் பிரதமர். இப்போ அமைச்சரவை தூதுக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தம் 3 பேர். அப்போ அமைச்சரவை தூதுக்குழுவில் கேபினட் தூதுக்குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 3 உறுப்பினர் இருக்காங்க. யார் யார், சர் ஸ்டாபோர்டி கிரீப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ். அப்போ யார் யார், சர் ஸ்டாபோர்டி கிரீப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ். அப்போ அமைச்சரவை தூதுக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை 3. இப்போ அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு அனுப்பினவங்க யார், கிளைமெண்ட் அட்லி. இப்போ இந்த அமைச்சரவை தூதுக்குழு என்ன சொல்லுது, இரண்டாம் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்தடைந்த ஆண்டு 1946 மார்ச் மாதம். அப்போ அமைச்சர் இரண்டாம் உலக போர் 1939 டு 45லே முடிஞ்சிடும். இரண்டாம் உலக போருக்கு பிறகு தான் அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வருது. எப்போ வருது, 1946 மார்ச் மாதம். இப்போ பாகிஸ்தான் தனி நாடாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த அக்குழுவினர் தகவல் தொடர்பு மற்றும் வெளியுறவு துறைகளில் கட்டுப்பாட்டுடன் கூடிய மத்திய அரசை நிறுவ வகை செய்தது. அப்போ என்ன, பாகிஸ்தானு தன் நாடாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எந்த குழு, அமைச்சரவை தூதுக்குழு நிராகரிக்குது. நிராகரிச்சுட்டு மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் என்னென்ன இருக்குமா, பாதுகாப்புத்துறை, தகவல் துறை மற்றும் வெளியுறவுத்துறை. அப்போ அமைச்சரவை தூதுக்குழு 3 மாகாணங்களாக பிரிக்குது. அமைச்சரவை தூதுக்குழு எத்தனை வகையான மாகாணங்களாக பிரிக்குது, 3 வகையான மாநிலங்களாக பிரிக்குது. 1, முஸ்லீம்கள் பெரும்பான்மை இல்லாத மாகாணங்கள். இப்போ முஸ்லீம்கள் பெரும்பான்மை இல்லாத மாகாணங்கள்னால் இந்துக்கள். முஸ்லீம்கள் பெரும்பான்மை இல்லாத மாகாணங்கள்னால் என்ன, முஸ்லீம்கள் இல்லாமல் இந்துக்கள் அதிகமாக இருக்கிறவங்க. 2வது பாயிண்ட்னா வடமேற்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையான உள்ள மாகாணங்கள். அப்போ வடமேற்குன்னா என்ன, பஞ்சாப்பில் எங்கெங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க. அடுத்தது வடகிழக்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையான உள்ள மாகாணங்கள், வடகிழக்குன்னா வங்காளம். அப்படி சொல்லி 3 மாகாணங்களாக பிரிக்கிற குழு அமைச்சரவை தூதுக்குழு. பாகிஸ்தானுங்கிற தனி நாடை உருவாக்க முடியாதுங்கிறத அதை நிராகரிக்குது. நிராகரிச்சுட்டு 3 மாநிலமாக பிரிக்குது. அப்போ அமைச்சரவை தூதுக்குழுவின் முன்மொழிவு. அமைச்சரவை தூதுக்குழு என்னென்ன சொல்லுது பார்த்துங்க, முழு அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அரசை உருவாக்க முனைந்தது. 2வது பாயிண்ட் என்ன, மாகாணங்களிலும் சுதேச அரசாட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களிலும் தேர்தல் நடத்தி அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு சுதந்திர இந்தியாவிற்கான அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம் என்று முன்மொழிந்தது. இப்போ என்ன சொல்லுது, மாநில அளவிலும் சுதேச அரசர்கள் அவங்களுடைய அங்கங்கே தேர்தல் நடத்தி அந்த உறுப்பினர்களை கொண்டு இந்தியாவுக்கு அரசியல் சாசனத்தை உருவாக்கலாம்னு சொல்லி சொல்லிடுச்சு முன்மொழி. 3வது பாயிண்ட் என்ன, இந்திய பிரிவினை பற்றிய சிந்தனைகள் ஏதும் முக்கியத்துவம் பெறவில்லை. 4வது பாயிண்ட்டு, வடகிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் முஸ்லீம் லீக்கின் செல்வாக்கை நிறுவும் வகையில் கூட்டாட்சி போன்றதொரு அமைப்பையும் இந்தியாவின் பிற பகுதிகளை காங்கிரஸ் நிர்வகிக்குமாறும் யோசனை முன்வைக்கப்பட்டது. இப்போ எங்கெங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க, வடகிழக்கு மற்றும் வடமேற்கில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அங்கே முஸ்லீம் லீக்கையும் மற்ற பிற பகுதிகளில் இந்தியாவும் இந்தியாவை காங்கிரஸ் நிர்வகிக்குமாறு யோசனை சொல்லியிருக்காங்க. இதான் என்ன அமைச்சரவை தூதுக்குழுவின் முன்மொழிவு. அப்போ இந்த அமைச்சரவை தூதுக்குழுவின் முன்மொழிவுக்கு முகமது அலிஜின்னா ஒப்புதல் கொடுத்த நாள் எப்போனா 1946 ஜூன் 6. இப்போ அமைச்சரவை தூதுக்குழுவுக்கு முகமது அலிஜின்னா எப்போ ஒப்புதல் கொடுக்குறாங்க, 1946 ஜூன் 6 ஒப்புதல் கொடுக்குறாங்க. அதே 1946 ஜூலை 7 தான் காங்கிரஸ் அமைச்சரவை தூதுக்குழுவுக்கு ஒப்புதல் கொடுக்குது. இப்போ அமைச்சரவை தூதுக்குழுவின் முன்மொழிவுக்கு காங்கிரஸ் சார்பாக ஜவஹர்லால் நேரு ஒப்புதல் அளித்த நாள் 1946 ஜூலை 7 ஒப்புதல் கொடுக்குறாங்க. அப்போ 1946 ஜூன் 15 அரச பிரதிநிதி இடைக்கால அரசாங்கத்தை நடத்த 14 பேருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. எத்தனை பேருக்கு? 14 பேருக்கு அழைப்பு விடுக்கிறார் அரச பிரதிநிதி இடைக்கால அரசாங்கம் உருவாக்கணும்னு சொல்லி. எப்போ? 1946 ஜூன் 15. அப்போ அதில் மொத்தம் எத்தனை பேர்னா 14 பேருக்கு அரச பிரதிநிதி அழைப்பு விடுறாங்க. காங்கிரஸ் சார்பாக 5 பேர். இப்போ காங்கிரஸ் சார்பாக யார்? 5 பேர். அந்த காங்கிரஸ் சார்பாக 5 பேர் யாரார்? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, ஹரிகிருஷ்ண மக்தப். இப்போ மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். இப்போ ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, ஹரிகிருஷ்ண மக்தப். அப்போ காங்கிரஸ் சார்பாக எத்தனை பேர்? 5 பேர். அப்போ முஸ்லீம் லீக் சார்பாக 5 பேரை நியமிக்கிறாங்க. முஸ்லீம் லீக் சார்பாக எத்தனை பேருக்கு? 5 பேருக்கு. இப்போ முஸ்லீம் லீக் சார்பாக யார் யாரனா? முகமது அலி ஜின்னா, முகமது அலி ஜின்னா, லியாகத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், குவாராஜா நஷீமுதீன், அப்துல் ரஃப் நிஸ்தர். அப்போ இதில் எத்தனை பேர் மொத்தம்? 5 பேர். முகமது அலி ஜின்னா, லியாகத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், குவாஜார் நசீமுதீன், அப்துல் ரஃப் நிஸ்தர். இப்போ காங்கிரஸ் சார்பாக 5 பேர், முஸ்லீம் லீக் சார்பாக 5 பேர். 5 எத்தனை பேர்? 10 பேர். அடுத்தது இன்னும் 4 பேர் யாரார்னா, சீக்கியர் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங். இப்போ சீக்கியர் சார்பாக யாரை நியமிக்கிறாங்க? சர்தார் பல்தேவ் சிங்கையும். பார்சிகள் சார்பாக என்பி இன்ஜினியர். இப்போ சீக்கியர் சார்பாக பல்தேவ் சிங், பார்சிகள் சார்பாக என்பி இன்ஜினியர், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராம். இப்போ ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக யார்? ஜெகஜீவன் ராம். அப்போ இந்திய கிறிஸ்துவ, அப்போ சீக்கியர் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராம். அப்போ இந்திய கிறிஸ்துவர் சார்பாக ஜான் மாத்தா. அப்போ காங்கிரஸ் சார்பாக 5 பேர், முஸ்லீம் லீக் சார்பாக 5 பேர், சீக்கியர் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங், பார்சிகள் சார்பாக என்பி இன்ஜினியர், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராம், இந்திய கிறிஸ்துவர் சார்பாக ஜான் மாத்தா. மொத்தம் 14 பேருக்கு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்க அரச பிரதிநிதி அழைப்பு விடுத்த நாள் 1946 ஜூன் 15. ஜூன் 15 கொடுக்குறாங்க. அடுத்தது இடைக்கால குழுவில் பங்கெடுக்க தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 இடங்களில் ஒன்றனுக்கு காங்கிரஸ் முன்மொழிந்த தலைவர் ஜாகீர் உசைன். யாரு? ஜாகீர் உசைன என்ன பண்ணுறாங்க? இடைக்கால குழுவில் பங்கெடுக்க அந்த 5 இடங்களில் காங்கிரஸ் ஒன்றனுக்கு முன்மொழிந்த தலைவர் ஜாகீர் உசைன். ஆனால் ஜாகீர் உசைன காங்கிரஸ் தலைவராக முன்மொழிந்ததால் யாருக்கு பிடிக்கல? முகமது அலி ஜின்னாவுக்கு பிடிக்கல். அதனால் முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாரு? அமைச்சரவை தூதுக்குழுவின் முன்மொழிவை முஸ்லீம் லீக் நிராகரிப்பதற்காக ஜின்னா அறிவித்த ஆண்டு. ஃபஸ்ட்டு ஜின்னா ஒப்புதல் கொடுத்துட்டாரு அமைச்சரவை தூதுக்குழுவை. ரெண்டாவது அமைச்சரவை தூதுக்குழு நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஜின்னா நிராகரிக்கிறார். எப்போ நிராகரிக்கிறார்னா 1946 ஜூலை 29. ஏன் ஜூலை 29? இப்போ 5 இடங்களில் ஒன்றனுக்கு காங்கிரஸ் முன்மொழிந்த தலைவரை அவருக்கு பிடிக்கலை. அவங்க எப்படி தலைவராக முன்மொழியலான்னு சொல்லி அதனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதற்கு ஆங்கிலேய நிர்வாகம் கடுமையாக எதிர்வினையாற்றியது. இப்போ என்ன பண்ணுறாங்க? நான் இனிமேட்டுக்கு சட்டசபையிலையும் எதுக்குமே பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னா எதிர்ப்பு தெரிவித்தோடு நான் என்ன பண்ண மாட்டேன் இனிமேட்டுக்கு சட்டசபையிலையும் எதுக்கும் நாங்கள் வரமாட்டோம், இடைக்கால அரசாங்கத்துக்கும் நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டு போயிட்டாங்க முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் சார்பாக. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் தலைவர் நேருவை அழைத்து, அப்போ காங்கிரஸ் தலைவர் யார், நேருவை அழைத்து இடைக்கால அரசை உருவாக்கப் போவதாக அரச பிரதிநிதி தெரிவித்த நாள் 1946 ஆகஸ்ட் 12. அப்போ இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க, நேருகிட்ட கூப்பிட்டு பேசுகிறார் அரச பிரதிநிதி 1946 ஆகஸ்ட் 12 பேசுகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, 26 ஆகஸ்ட் 12 இடைக்கால அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த 12 யாரார்னா, காங்கிரஸ் சார்பாக 5 காங்கிரஸ் சார்பாக 5 முன்னாடி பார்த்தோமா, காங்கிரஸ் சார்பாக 5 யாரார் பார்த்தோம், வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, ஹரிகிருஷ்ண மக்தப். ஹரிகிருஷ்ண மக்தபுக்கு பதிலாக இப்போ யாரை மாற்றிருக்காங்கன்னா, ஹரிகிருஷ்ண மக்தப்புக்கு பதிலாக சரஸ் சந்திர போஸ். அப்போ யாரை பதிலாக, ஃபஸ்ட்டு ஏற்கனவே 14 கலைப்பி விடுத்த அந்த காங்கிரஸ் தலைவரில் 1 மட்டும் மாற்றிருக்காங்க, யார், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, ஹரிகிருஷ்ண மக்தப்புக்கு பதிலாக சரஸ் சந்திர போஸ் நியமிக்கப்பட்டார். அப்போ காங்கிரஸ் சார்பில் 5 சொல்லிட்டாங்க. அப்போ முஸ்லீம் லீக் சார்பில் யானா கலந்துக்க மாட்டாங்க, முஸ்லீம் லீக் சார்பாக என்ன பண்ண மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் சட்டசபையில் இனிமேட்டு பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா முஸ்லீம் லீக். அதனால் முஸ்லீம் லீக்கிற்கு பதிலாக காங்கிரஸ் தனது 3 நியமித்தது. இப்போ காங்கிரஸே தன்னுடைய உறுப்பினர்களை நியமிக்குது 3. அந்த 3 யாரார், ஆசப் அலி, அகமது கான், சையது அலி ஷாகிர். இப்போ ஆசப் அலி, அகமது கான், சையது அலி ஷாகிர், அப்போ 3 நியமிக்குது. அப்போ காங்கிரஸ் சார்பில் மொத்தம் எத்தனை பேர், 8 இப்போ காங்கிரஸ் சார்பில் முஸ்லீம் லீக்குக்கு அவங்களும் உறுப்பினர் நியமிக்கிறாங்க. அப்போ 8 அது, அப்போ 8 வந்துருச்சு, இன்னும் 4. அப்போ 12 8 4 12. இந்த 4 யாரார்னா, சீக்கியர் சார்பாக யார், சர்தார் பல்தேவ் சிங். சீக்கியர் சார்பாக யாரை நியமிக்கிறாங்க, சர்தார் பல்தேவ் சிங்கும். பார்சிகள் சார்பாக ஏற்கனவே யாரை நியமிச்சிருந்தாங்க, சார் என்பி இன்ஜினியரிங் நியமிச்சிருந்தாங்க. இப்போ இந்த என்பி இன்ஜினியருக்கு பதிலாக குவார்ஜி ஹோர் முஸ்தி பாபா யாரை நியமிக்கிறாங்க, என்பி இன்ஜினியரிங் சார்பா குவார்ஜி ஹோர் முஸ்தி பாபா அவங்கள நியமிக்கிறாங்க பார்சிகள் சார்பா. அடுத்தது ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பா யார், ஜெகஜீவன் ராம். அப்போ இந்திய கிறிஸ்துவ சார்பா யாரை நியமிக்கிறாங்க, அதே ஜான் மாத்தாய் தான். இப்போ மொத்தம் எத்தனை பேர் இதில், மொத்தம் காங்கிரஸ் சார்பாக 5 முஸ்லீம் லீக் சார்பாக 3 காங்கிரஸ் உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க. சீக்கியர் சார்பாக சர்தார் பல்தேவ் சிங், பார்சிகள் சார்பாக என்பி இன்ஜினியருக்கு பதிலாக இப்போ வேறு பேரை மாற்றுறாங்க, யாரை மாற்றுறாங்க, குவார்ஜி ஒரு முஸ்தி பாபா இவங்களை நியமிக்கிறாங்க. அடுத்து ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக ஜெகஜீவன் ராம் தான், இந்திய கிறிஸ்துவ சார்பாக ஜான் மாத்தாய். இப்போ மொத்தம் 4 மொத்தம் 12 இடைக்கால அரசை உருவாக்கணும்னு சொல்லி 1946 ஆகஸ்ட் 20 பேசி முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, இடைக்கால அரசிற்கு நேருவும் மற்ற 11 நபர்களும் பதவியேற்ற ஆண்டு. இப்போ இடைக்கால அரசிற்கு மொத்தம் 12 பதவி ஏற்கிறாங்க. எப்போ பதவி ஏற்கிறாங்க, 1946 செப்டம்பர் 2. அப்போ ஆகஸ்ட் 1946 ஆகஸ்ட் 26 12 லிஸ்ட்டு சொல்கிறாங்க. எப்போ பதவி ஏற்கிறாங்க, 1946 செப்டம்பர் 2 பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்றி முடிச்சிட்டாங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்ட ஆண்டு 1946 செப்டம்பர் 2 செப்டம்பர் 2 தான் என்ன பண்ணுறாங்க, இடைக்கால அரசு அமைக்க போகிறாங்க. சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் இடைக்கால அரசில் இணைந்த ஆண்டு 1946 அக்டோபர் 26. அப்போ நான் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க, முஸ்லீம் லீக் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1946 அக்டோபர் 26 வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்துட்டாங்க. இப்போ முஸ்லீம் லீக் பங்கு பெற்றதை அடுத்து இடைக்கால அமைச்சரவை மறுசீரமைக்கப்பட்ட ஆண்டு 1946 அக்டோபர் 26. அப்போ அக்டோபர் 26 முஸ்லீம் லீக் சார்பாக எத்தனை பேரை நியமிக்கிறாங்க? 5 பேரை நியமிக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் சார்பாக 5 பேர், சீக்கிய சார்பாக 1 ஆள், பார்சிகள் சார்பாக 1 ஆள், இடதுதார் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் சார்பாக 1 ஆள், இன்னொரு ஆள் யார், இந்திய கிறிஸ்துவர் சார்பாக 1 ஆள். அப்போ முஸ்லீம் லீக் சார்பாக 3 பேரை காங்கிரஸ் உறுப்பினர்கள் நியமிக்கிறாங்க. அந்த 3 பேரை எடுத்துட்டு இப்போ முஸ்லீம் லீக் சார்பாக 5 பேர் நியமிக்கிறாங்க. யார் யார்னா, லியாகத் அலிகான், ஐஏ சுந்தரிகர், ஏஆர் நிஸ்தர், கஜன்பர் அலிகான், ஜோகேந்திரநாத் மண்டல். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேரை முஸ்லீம் லீக் சார்பாக நியமிக்கிறாங்க. இப்போ நியமிச்சிட்டாங்க. அக்டோபர் 26 என்ன பண்ணுறாங்க? நியமிச்சிட்டாங்க. நியமிச்சது என்ன பண்ணுறாங்க? இருந்தாலுமே திரும்பியும் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கு இடையில சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. பகைமை கொஞ்சம் கூட என்ன பண்ணல, குறையவே இல்லை. லீக் அரசியல் சாசன சபையை உருவாக்க ஒத்துழைக்க பிடிவாதமாக மறுத்து வந்தார். இப்போ இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்க முஸ்லீம் லீக் என்ன பண்ணுது? கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்குது. நாடு கடுமையான இனக்கலவரத்தில் சிக்கி பெரும் வேதனையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இப்போ முஸ்லீமுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஜூலை 1946 நடந்த தேர்தலில் மொத்தம் 210 இடங்களில் காங்கிரஸ் 199 இடத்துல வெற்றி பெறுது. முஸ்லீம் லீக் 76 இடங்களில் வெற்றி பெறுது. 1946 டிசம்பர் 9 கூடிய முதல் சட்டசபையில் கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 207. 1946 டிசம்பர் 9 இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு எத்தனை நபர்கள்? 207 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் தலைவராக யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா சச்சிதானந்த சின்கா. அதுக்கப்புறம் இறந்துருவாங்க சச்சிதானந்த சின்கா தற்காலிக தலைவர். டிசம்பர் 11 திரும்பி 2வது கூட்டம் நடக்கும். நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத்தை நியமிப்பாங்க. அப்போ மார்ச் 1947 நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் லியாகத் அலிகான். லியாகத் அலிகான் என்ன பண்ணுறாரு? நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கையை சோசலிச நிதிநிலை அறிக்கை என வர்ணித்தவர் யார்னா லியாகத் அலிகான். லியாகத் அலிகான் நிதிநிலை அறிக்கையை சோசலிச நிதிநிலை அறிக்கை என தாக்கல் செய்தார். அடுத்தது பிரிட்டிஷ் பிரதமர் கிளைமென்ட் அட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வுக்கு வழி ஏற்படுத்தும் வகையில் பிரிட்டிஷார் 1948 ஜூன் வாக்கில் நாட்டை விட்டு வெளியேறுவதில் தீர்மானம் மாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டை விட்டுட்டு கண்டிப்பாக 1948 ஜூன் உள்ளே நாங்கள் வெளியில் போயிடுவோம்னு சொல்லி பிரிட்டன் பிரதமர் அட்லி கிளைமென்ட் அட்லி பாராளுமன்றத்தில் அறிக்கை வெளியிடுறார். எப்போ அறிக்கை வெளியிடுறாரு? 1947 பிப்ரவரி 20. அடுத்தது மவுண்ட் பேட்டன் திட்டம் 1943 ஜூன் 3. இப்போ 1947 மார்ச் 22 வேவல் பிரவு அரசு பிரதிநிதி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டவர் மவுண்ட்பேட்டன் பிரபு. அப்போ அரசு பிரதிநிதியாக இருக்கிறவர் யார்? வேவல் பிரபு. வேவல் பிரபுக்கு அப்புறம் அரசு பிரதிநிதியாக யார் வருது? மவுண்ட்பேட்டன் பிரபு. எப்போ பதவியே இருக்கிறாரு? 1947 மார்ச் 22 பதவியே இருக்கிறார். பதவி ஏற்றதுமே மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1947 ஜூன் 3. இதை வந்து ஜூன் 3 திட்டம் கூட சொல்லலாம். மவுண்ட்பேட்டன் திட்டம் இல்லைன்னா ஜூன் 3 திட்டம். அப்போ மவுண்ட்பேட்டன் திட்டத்தின் அம்சங்கள், அப்போ மவுண்ட்பேட்டன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி என்ற தகுதியுடன் அதிகார மாற்றம் நடைபெறும். அப்போ இந்தியா பாகிஸ்தான நாங்கள் பிரித்து கொடுத்துட்றோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது, சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர வேண்டும். சிற்றரசுகள்னா அரசர்கள், அரசர்கள் ஒன்று இந்தியாவில் சேரலாம்னா பாகிஸ்தானில் சேர்ந்துக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன, ராட்க்ளிஃப் ப்ரவுன் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டு. அப்போ இந்தியா பாகிஸ்தானோட எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் யாருடைய தலைமையில் கொடுக்குறாங்கன்னா ராட்க்ளிஃப் ப்ரவுன். அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு, பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பதை பற்றி வாக்கெடுப்பு நடத்தும். இப்போ பஞ்சாப் வங்காளம் ரெண்டு இடத்துலையும் சட்டப்பேரவைகள் இருக்கே, அந்த சட்டப்பேரவை பிரிக்கணுமா வேணாமாங்கிறது வாக்கெடுப்பு நடத்தி தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் என்ன திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம். அப்போ பாகிஸ்தான் இந்தியாவின் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் யாருடைய தலைமையில், ராட்க்ளிஃப் ப்ரவுன். அப்போ பஞ்சாபை எப்படி பிரிக்கிறாங்க, பவுண்ட் மவுண்ட் பேட்டன் திட்டம், மேற்குட்டு கிழக்காக பிரிப்பது. அப்போ பஞ்சாபை எப்படி மேற்குட்டு கிழக்காக பிரித்து மேற்கு பகுதி யாருக்கு, பாகிஸ்தானுக்கு, கிழக்கு பகுதி இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்குது. இப்போ வங்காளத்தின் கிழக்கு பகுதி பாகிஸ்தானுக்கும் வங்காளத்தின் மேற்கு பகுதி இந்தியாவுக்கும். அப்போ வங்காளத்தை பிரித்து வங்காளத்தோட கிழக்கு பகுதியாக இருக்குது பாகிஸ்தானுக்கு, வங்காளத்தோட மேற்கு பகுதி இந்தியாவுக்கு. அதே பஞ்சாபோட கிழக்கு பகுதியாக இருக்கு பாகிஸ்தானுக்கு, மேற்கு பகுதி இந்தியாவுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறது, பஞ்சாபோ மச்சாமை மேற்கு கிழக்காக பிரித்து பஞ்சாபோட மேற்கு பகுதியாக இருக்கு, அப்படியே ஆப்போசிட் வரும் வங்காளத்துக்கு ஆப்போசிட். இப்போ வங்காளத்தோட மேற்கு பகுதி இந்தியானா பஞ்சாபோட கிழக்கு பகுதிக்கு இந்தியா வரும். இப்போ வங்காளத்தோட கிழக்கு பகுதி பாகிஸ்தானுக்குன்னா பஞ்சாபோட மேற்கு பகுதி. இப்போ பிரிவினை திட்டத்திற்கு உடன்படுவதாக மவுண்ட் பேட்டனிடம் காங்கிரஸ் செயற்குழு தெரிவித்த ஆண்டு 1947 மே 1. அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு நாங்கள் காங்கிரஸ் செயற்குழு ஒத்துக்கிறோன்னு சொல்லி அறிவிக்கை தராங்க. யாருக்கிட்ட, மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபு யார், அரச பிரதிநிதி. அவர்கிட்ட ஒப்புதல் கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க, 1947 மே 1. அப்போ மவுண்ட் பேட்டன் லண்டன் சென்று திரும்பிய அரச பிரதிநிதி இந்திய பிரிவினைக்கான வரைவை வெளியிட்டதோடு பிரிட்டிஷார் குறித்த தேதிக்கு முன்பாகவே இந்தியாவை விட்டு மொத்தத்தில் விலக விரும்புவதாக தெரிவித்த ஆண்டேன் 1947 ஆகஸ்ட் 15. அப்போ நாங்கள் மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன சொல்கிறாரு, லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அறிக்கை சொல்கிறார். என்ன அறிக்கை, ஏற்கனவே கிளைமேட் அட்லி என்ன சொன்னார், 1948 ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த நாட்டை விட்டு, அதாவது இந்திய நாட்டை விட்டு நாங்கள் வெளியே போயிடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன சொல்கிறாருனா, 1947 ஆகஸ்ட் 15 மொத்தத்தில் உள்ள ஆங்கிலேயர்கள் எல்லாமே என்ன பண்ணுறோம், இந்திய நாட்டை விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அவர் அறிவித்த அன்றிலிருந்து 11 வாரங்கள் இந்திய விடுதலைக்கு எஞ்சியிருந்தது. அப்போ என்னைக்கு, இப்போ மவுண்ட் பேட்டன் பிரபு அறிவித்த அன்றிலிருந்து 11 வாரங்கள் தான் இந்திய விடுதலைக்கு இருந்தது. அப்போ அனைத்து இந்திய காங்கிரஸ் குழு 1947 ஜூன் 15 கூடிய போது இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுத்தவர் கோவிந்த் பல்லபந்த். இப்போ கோவிந்த் பல்லபந்த் தான் என்ன பண்ணுறாரு, இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்னெடுக்கிறார். இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை மவுண்ட் பேட்டன் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிரிச்சிருச்சு. இதோட என்ன முடிச்சு, 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் முடிஞ்சிருச்சு. இதன் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி
நேயர்களே. இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுவோருக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையத்தின் நிறுவனர் திருமதி சா முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் Group 4 Unit 7 இந்திய தேசிய இயக்கம் கேட்டீர்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம்.